அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். மறைந்த தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலாவின் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு அவரின் வாழ்க்கையையும் மகத்தான பங்களிப்பையும் மீண்டும் நினைவு கூர்ந்தது குறித்த விரிவான செய்திகள்.
To the people of South Africa, people of every race and every walk of life, the world thanks you for sharing Nelson Mandela with us.
வடமாகாணத்தின் வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது குறித்த தகவல்கள். பிறகு சர்வதேச மனித உரிமை தினத்தையொட்டி காணாமல் போனோரின் நிலையை முன்னிறுத்தி திருகோணமலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது குறித்த செய்திகள்.
வைத்திருந்த கணவன்மாருடைய பிள்ளைகளுடைய படங்களை எல்லாம் கிளி சொறிந்து காலாலும் கைகளாலும் தாக்கினார்கள். அந்த வேளையிலே எனக்கு பின்புறமாக வந்து பலமாக ஒரு அடி தலையிலே அடித்திருந்தார்கள்.
தமிழக அரசியலின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பண்ருட்டி ராமச்சந்திரன் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளது குறித்தும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழிசை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
பல்லின தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலான ஞாபகார்த்த பிரார்த்தனைகள் கொட்டும் மழையிலும் சோவேட்டோவில் நடைபெற்றுள்ளது. சுமார் 100 உலகத் தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள்,
To the people of South Africa, people of every race and every walk of life, the world thanks you for sharing.
20ஆம் நூற்றாண்டின் இறுதியான விடுதலை போராளி என்று மண்டேலாவை புகழ்ந்ததை ஆயிரக்கணக்கான சாதாரண தென்னாப்பிரிக்க மக்கள் செவிமடுத்தார்கள். முன்னதாக அனைத்து மக்களும் சமம் என்ற நிலைக்காக போராடிய மிகவும் பணிவான ஒரு நபராக மண்டேலாவை அவரது குடும்பத்தினர் விவரித்தார்கள். ஒபாமாவுக்கு மக்களின் வெகுவான கரகோஷம் கிடைத்தது. ஆனால் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா பேசும்பொழுது பல தடவைகள் அரங்கில் இருந்தவர்கள் கூக்குரல் எழுப்பினார்கள்.
மண்டேலா அவர்களுக்கான அஞ்சலி கூட்டத்தில் பேசுவதற்கு மேடைக்கு சென்ற வழியில் அமெரிக்க அதிபர் ஒபாமா கியூபாவின் தலைவர் ரால் காஸ்ட்ரோவுடன் கைகுலுக்கினார். கடந்த 50 ஆண்டுகளாக கடுமையாக மோதிக்கொண்டிருக்கும் இந்த இரு நாட்டு தலைவர்களுக்கு மத்தியில் இப்படியானதொரு கைகுலுக்கும் நடைமுறைகள் அபூர்வமானவை. அதே சமயம் மண்டேலாவுக்கான தமது அஞ்சலி உரையில் நெல்சன் மண்டேலாவுடன் சகோதரத்துவம் பாராட்டுவதில் வேகம் காட்டும் பல தலைவர்கள் தமது சொந்த நாடுகளில் மோசமான ஏழ்மையையும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் போக்க மறுக்கிறார்கள் என்றும், தம் சொந்த மக்களின் மாற்றுக் கருத்துக்களையே சகித்துக் கொள்ள தயாராக இவர்கள் இல்லை என்றும் ஒபாமா விமர்சித்தார்.
வங்கதேசத்தில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள ஒரு அரசியல் தலைவர் இன்று உள்ளூர் நேரம் நள்ளிரவுக்கு பின்னர் தூக்கிலிடப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டு விடுதலைக்காக பாகிஸ்தானுடன் இடம்பெற்ற சுதந்திர போரில் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்தார் என்கின்ற குற்றத்திற்காக இஸ்லாமிய தலைவரும் ஜமாத்தே இஸ்லாமிய கட்சியின் ஒரு மூத்த உறுப்பினருமான அப்துல் காதர் முல்லாவே தூக்கிலிடப்படுகின்றார். வங்கதேச அரசால் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் ஒன்று அவர் கொலை மற்றும் பாலியல் வன்செயல்களை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என்று கண்டறிந்துள்ளது. தூக்கிலிடப்பட்டுள்ள 65 வயதான முல்லாவின் குடும்பத்தினர் அவரை கடைசி முறையாக பார்த்து செல்லும்படி கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன.
இந்திய ராணுவத்தின் ஓய்வு பெற்ற ஒரு மூத்த தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் குல்தீப் சிங் பிராரை லண்டனில் தாக்கியவர்களுக்கு நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சீக்கியர்களின் அதி உயர் வழிபாட்டு தலமான பொற்கோயிலில் பதுங்கியிருந்த சீக்கிய தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கியவரான கே எஸ் பிரார் தனது மனைவியுடன் லண்டனுக்கு வந்திருந்த சமயம் கடந்த 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி அன்று அவர் மீதான தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதல் தொடர்பில் மன்தீப் சிங் சாந்து, தில்பாக் சிங் ஆகிய இருவருக்கும் 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்ற இருவருக்கும் 11 ஆண்டுகால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து டெல்லியிலிருந்து ஒரு செய்தி வழங்குகிறார் சங்கீதா ராஜன்.
நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள தனது கிராமத்தில் இன்று டிசம்பர் 10ஆம் தேதி அன்று காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவங்கியிருக்கிறார் அண்ணா ஹசாரே. இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் டெல்லியின் ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தார். மத்திய அரசு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி லோக்பால் மசோதாவை அமல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தது. இதையடுத்து 16 நாட்களாக அவர் இருந்த உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே முடித்துக் கொண்டார். அதன் பிறகு மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை.
தாய்லாந்தில் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவரும் முன்னரே அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் புதிய தேர்தல்கள் நடைபெறும் என்று பிரதமர் அறிவித்திருந்தாலும் அதற்கு முன்னர் தான் பதவி விலகும் பேச்சுக்கு இடமில்லை என்று இங்கிலீஷ் ஷின்வாத்ரா தெரிவித்துள்ளார்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் சர்வதேச குறிப்பு. கடந்த வியாழன் இரவு இறந்து போன தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற மாபெரும் கூட்டம் இன்று ஜோஹானஸ்பர்க் நகருக்கு அருகே இருக்கின்ற ஒரு மைதானத்தில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களும் பல ஆயிரம் மக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். உலகத்தின் பல பகுதிகளில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் சீவகன்.
நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முகம். அவரை போற்றி பாடுகின்ற பாடல்களால் FNP அரங்கு மூழ்கி கிடந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடி அவரது வாழ்க்கையை கொண்டாடி பாடினார்கள். மண்டேலாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 90 அதிகமான உலகத் தலைவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அங்கு கூடியிருந்த தென்னாப்பிரிக்க மக்களை விழித்து பேசிய அமெரிக்க அதிபர் ஒபாமா அவர்கள் நெல்சன் மண்டேலாவை உலகத்து மக்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக தென்னாப்பிரிக்க மக்களுக்கு நன்றி கூறினார். தென்னாப்பிரிக்க மக்களே, அனைத்து இன மக்களும், உலகின் அனைத்து மக்களும் நெல்சன் மண்டேலாவை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றார்கள். அவரது போராட்டம் அது உங்களுடைய போராட்டம். அவரது வெற்றிகள் அவைகள் உங்களுடைய வெற்றிகள். உங்கள் கௌரவமும் உங்கள் எதிர்பார்ப்புகளும் அவரது வாழ்விலும் உங்களுடைய விடுதலையிலும் பிரதிபலித்தன என்றார் ஒபாமா. மகாத்மா காந்தி மற்றும் மார்ட்டின் லூதர் கிங் ஆகியோரை போன்று 20 மிகச்சிறந்த விடுதலை போராளியாகவும் அவர் மண்டேலாவை வர்ணித்தார்.
உபுண்டு
என்று ஒரு வார்த்தை தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்றது. அது மண்டேலாவின் பெரும் கொடை. நாம் எல்லோரும் கண்ணுக்கு புலப்படாத வழிகளில் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அவர் கூறினார். நாம் நம்முடன் இருப்பவர்களை அரவணைத்து அவர்களுடன் பகிர்ந்து கொண்டு வாழ்வதன் மூலம் மனிதகுலம் ஒன்றே என்ற கோட்பாட்டை அடைய முடியும் என்றார் ஒபாமா. மண்டேலா குடும்பத்தின் உறுப்பினர்கள் அங்கு பேசிய பொழுது அனைத்து மக்களும் சமம் என்ற நிலையை ஏற்படுத்த போராடிய ஒரு பணிவுள்ள மனிதர் தான் மண்டேலா என்று புகழ்ந்தார்கள். மண்டேலா அவர்களின் பேரனான ஆன்ட்லி மண்டேலா அவர்கள் பேசுகையில், ஒளிருக்கின்ற லட்சக்கணக்கான இலைகளை உதித்து மாபெரும் விருட்சம் வீழ்ந்துவிட்டது. அந்த இலைகள் ஒவ்வொன்றும் சமாதானத்தின், அன்பின், நல்லிணக்கத்தின் செய்தியை எங்கும் எதிரொலிக்கின்றன. அவரது வழித்தடத்தில் நாம் தொடர்ந்து நடைபோடுவோம் என்றார் நெல்சன் மண்டேலாவின் பேரன். இந்த அஞ்சலி நிகழ்வு முழுவதும் அங்கு கூடியிருந்த மக்கள் பெரும் கோஷம் எழுப்பி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். பல தடவைகள் கொஞ்சம் சத்தத்தை குறையுங்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் கேட்கும் அளவுக்கு அந்த ஆர்ப்பரிப்பு அங்கு காணப்பட்டது. இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் அங்கு பேசுகின்ற பொழுது அப்பொழுதும் அங்கு இடையூறு ஏற்பட்டது. அவ்வளவு ஏன், தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் சூமா பேசுகின்ற பொழுது அவரை எதிர்த்தும் அங்கு கூக்குரல்கள் எழுப்பப்பட்டன. நிகழ்வை முடித்து வைக்கும் வகையில் அங்கு உரையாற்றிய ஜேக்கப் சூமா அவர்கள் இதற்கு முன்னதாக தமது நாடு எவரது வாழ்வையும் இன்று போல் கொண்டாடியதில்லை என்று கூறியிருக்கின்றார்.
He was a fearless freedom fighter who refused to allow the brutality of the apartheid.
அவர் ஒரு அச்சமில்லாத சுதந்திர போராளி. தனது மக்களின் விடுதலை போராட்ட பாதையில் நிரபரி அரசின் கொடூரங்கள் நிற்பதை அனுமதிக்க அவர் மறுத்துவிட்டார். ஒரு சட்டத்தரணி என்ற வகையில் தனது நடவடிக்கைகளின் மூலம் ஏற்படக்கூடிய பிரதிபலங்களை அவர் நன்கு புரிந்திருந்தார். ஆனால் எந்த ஒரு நீதியற்ற முறைமையும் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க முடியாது என்பதை அவர் தெரிந்து வைத்திருந்தார் என்றார் ஜூமா.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சீவகன். அடுத்ததாக இலங்கை கண்ணோட்டம். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தையொட்டி இலங்கை திருகோணமலையில் காணாமல் போனோரின் நிலை குறித்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது சிங்களம் பேசும் ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்து திருகோணமலை சென்றிருக்கின்ற எமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
சர்வதேச மனித உரிமைகள் தினமாகிய இன்று
திருகோணமலை நகரில் நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டம் குழப்பத்தில் முடிந்தது. காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவினால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருகோணமலை மாவட்டத்தில் காணாமல் போனதாக கூறப்படுபவர்களின் உறவினர்கள் காணாமல் போனவர்களின் புகைப்படங்களுடன் இந்த போராட்டத்தில் கலந்து
கொண்டார்கள்.
எனக்கு நாலு பிள்ளைகள், மூன்று பேர் காணாம போய் கடத்தியுள்ளார்கள். மூன்று பேரையும் கடத்தினவங்களுக்கு இந்த வரவும் என்ன பிள்ளைகள் வீடு வந்து சேர இல்லை. இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க, இந்த பிள்ளைகளை எங்க இருந்தாலும் வந்து சேரணும் என்று நான் கேட்கிறேன்
என்று கூறிய போராட்டக்காரர்கள் தமது உறவுகள் காணாமல் போன சம்பவங்களுக்கு அரசுதான் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தமது கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த போராட்டம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காணாமல் போனோரை தேடி கண்டறியும் குழுவின் ஏற்பாட்டாளர் சுந்தரம் மகேந்திரன், காணாமல் போனோர் தொடர்பாக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவில் தங்களால் நம்பிக்கை வைக்க முடியாது என்றார்.
அதுக்கு கொடுக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரிக்க முன்னமே அதனுடைய ஆணையாளர் காணாமல் போனவர்கள் 4000 மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளில் சென்று வசிப்பதாக கூறியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அரசாங்கத்தின் இந்த அமைப்பு குழுவை நிறுவி இதன் ஊடாக இந்த தமிழ் மக்களுக்கு காணாமல் போன உறவுகளுக்கு எந்த விதமான நியாயம் கிடைக்க பெற மாட்டாது என்பதில் இதில் திட்டவட்டமாக தெரிகின்றது அவருடைய அவர் கூறிய இந்த கருத்தின் ஊடாக. ஆகவே நாங்கள் சர்வதேச மனித உரிமை பேரவையின் ஒரு நடுநிலைமையான ஒரு பிரதிநிதித்துவத்தின் கொண்ட ஒரு சர்வதேச விசாரணையை வேண்டும் என்ற நோக்கத்தினிலே நாங்கள் எமது போராட்டம் தொடர்ந்து கொண்டு செல்கின்றோம்.
கவனயீர்ப்பு போராட்டம் சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை சிங்கள மொழி பேசும் குழுவினர் அங்கு வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு குழப்பமான நிலை ஏற்பட்டது. ஏற்பாட்டாளர் சுந்தரம் மகேந்திரன் உட்பட சிலர் தாக்கப்பட்டுள்ளார்கள். தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் ஒருவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரமுகர் எஸ் திருச்செல்வம் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
கேட்க முடியாத வார்த்தைகளை எங்கள் மீது பிரயோகித்து கைகளாலும் கால்களாலும் தாக்கினார்கள். தங்களுடைய பிள்ளைகளை இழந்த பெண்மணிகளுடைய அந்த வைத்திருந்த கணவன்மாருடைய பிள்ளைகளுடைய படங்களை எல்லாம் கிளி தெரிந்து காலாலும் கைகளாலும் தாக்கினார்கள். அந்த வேளையிலே எனக்கு பின்புறமாக வந்து பலமாக ஒரு அடி தலையிலே அடித்திருந்தார்கள். அப்பொழுது மேலும் இருவர் வந்து என்னுடைய தலையிலே தாக்கினார்கள். இவையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் போலீசார்கள் எல்லாம் அதிலே குவிந்திருந்திருந்தார்கள்.
குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பதிலளிக்கப்பட்டது. இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்று வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, ஜாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் மனித உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் கவனயீர்ப்பு போராட்டங்களும் மனுக்கள் கையளிப்புகளும் இடம்பெற்றுள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் திருகோணமலை சென்றிருக்கின்ற நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். வடமாகாண சபையின் வரவு செலவு அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டை சமர்ப்பித்து பேசிய மாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன், மாகாணங்களுக்கு உரிய அதிகாரமின்மை, இராணுவமயமாக்கலால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் போன்றவை குறித்து விரிவாக பேசியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபைக்கான அதிகாரங்கள் போதிய அளவில் இல்லாத நிலையில் அதற்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுகின்ற நிதியம் குறைவானதாகவே இருக்கின்றது என்று இன்று வடமாகாண சபையின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்து உரையாற்றிய முதலமைச்சர் சி வி விக்னேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
கல்வி, கலை, பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு 6,424,336 மில்லியன், சுகாதாரம் மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சு 3,532,957 மில்லியன், மீன்பிடி போக்குவரத்து வர்த்தக வாணிப மற்றும் கிராம அபிவிருத்தி அமைச்சு 122,499 மில்லியன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த மாகாணத்தில் உள்ள 4 அமைச்சுகளில் கல்வி அமைச்சிற்கே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வடமாகாண சபை தனது செலவினங்களுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தையே நம்பியிருக்க வேண்டி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கின்ற குறைவான நிதி ஒதுக்கீட்டை வைத்து யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சேவைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார்.
எனக்கு கிடைக்கப் போகும் நிதி உதவி மிகச் சொற்பமே, எனினும் விதவைகள் குடும்பங்கள், தனிப்பெண்களை குடும்ப தலைவிகளாக கொண்ட குடும்பங்கள், அங்கவீனர்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றோரை நல்வாழ்வு பெற பிற நாட்டு உதவிகளுடன் கரை சேர்க்க எண்ணியுள்ளோம். ஒவ்வொரு மாவட்ட தேவைகளை தெரிந்து அந்தந்த மாவட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக நடவடிக்கைகள் எடுக்க உத்தேசித்துள்ளோம். இவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முட்டுக்கட்டையாக இருக்காது என்று நம்புகின்றோம். எம் மக்கள் மக்களின் நல்வாழ்வும் மன சந்தோஷமும் முழு நாட்டுக்கும் நன்மை பயக்கும் என்பதை சிங்கள மக்கள் உணர்வார்கள் என்று நம்புகின்றேன்
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். அரசியல் நிலைமைகள் பற்றி கருத்து வெளியிட்ட அவர் உடனடியாக அரசியல் தீர்வு ஒன்று காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்.
வடக்கு கிழக்கு மக்களை தமிழ் பேசும் மக்கள் என்று அடையாளம் காட்ட முடியாத அளவுக்கு எடுத்துச் செல்ல ஊடுருவல்கள் நடைபெற்று வருகின்றன. விரைவாக வடகிழக்கில் இப்போது இருக்கும் தமிழ் பேசும் மக்களிடையே அவர்களின் கருத்துக்களை அறிய சர்வதேச பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். மேலும் சர்வதேச சமூகம் தொடர்ந்து அசட்டையாக இருந்து வந்தால் தமிழ் பேசும் மக்களின் நிலைமை மாற்றி அமைக்க முடியாத அளவுக்கு மோசமாகிவிடும் என்பதை எம் மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் இட்டால் கூறி வைக்கின்றேன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள்.
செய்திகளை அளித்த நமது உபநியாச செய்தியாளர் மாணிக்க வாசகம். வடமாகாண அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் சிங்கள கொடியை தேசிய கொடியாக ஏற்க முடியாது என்று கூறியதாக வந்த செய்திகளுக்கு சில சிங்கள அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. தேசிய கொடிக்கு மதிப்பளிக்க முடியாது என்ற பேச்சு அரசியல் யாப்பை மீறும் செயல் என்று அவை கூறியிருக்கின்றன. இலங்கை அரசியல் யாப்பிற்கு முரணாக நடந்து வருகின்ற வடமாகாண சபையை கலைத்து விடுமாறும் அந்த அமைப்புகள் ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றன. மேலதிக செய்திகளுடன் நமது குடும்ப செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கை அரசியல் யாப்புக்கு முரணாக செயற்பட்டு வரும் வடமாகாண சபையை கலைத்து விடுமாறு சிங்கள அமைப்புகள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேசப்பட்டுள்ள பிக்குகளின் அமைப்பு, தேசப்பட்டுள்ள மக்கள் அமைப்பு ஆகியவை இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. தேசப்பட்டுள்ள பிக்குகளின் அமைப்பின் தலைவர் பெங்கமுயே நாலக்கத்தேரர் கருத்துக்களை தெரிவித்த போது, எமது தேசிய கொடியை மதிக்க முடியாதென்று வடமாகாண விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்தை கண்டிப்பதாக கூறினார். தேசிய கொடி என்பது இலங்கை அரசியல் யாப்பின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாகும். அதற்கு மதிப்பளிக்காவிட்டால் இவர்கள் பிரிவினைவாதம் நோக்கியே பயணம் செய்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். எமது நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் பிரிவினைவாதத்தை ஊக்கிவை கட்சிகளை உடனடியாக தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே போன்று பிரிவினைவாத உணர்வுகளை ஊக்கி வைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்ட ரீதியாக தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கவும் அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தேசப்பட்டுள்ள பிக்குகளின் அமைப்பின் தலைவர் பெங்கமுயே நாலகத்தேரர். தேசப்பட்டுள்ள மக்கள் அமைப்பின் தலைவர் டாக்டர் குணதாச அமரசேகர கருத்துக்களை தெரிவித்த போது, எமது அரசியல் யாப்பின் 6வது திருத்தத்தின் கீழ் பிரிவினைவாதத்தை ஊக்கி வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே நாட்டின் நன்மை கருதி இந்த திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே போன்று நாட்டின் பாதுகாப்பு கருதி பிரிவினைவாத போக்கை கடைபிடித்து வரும் வடமாகாண சபையை உடனடியாக கலைத்து விடவும் ஜனாதிபதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தேசப்பற்றுள்ள மக்கள் அமைப்பின் தலைவர் டாக்டர் குணதாச அமரசேகர.
குடும்ப செய்தியாளர் உதயகுமார். இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான விஜயகாந்தின் தேமுதிகவின் முக்கிய தலைவரான பன்ருட்டி ராமச்சந்திரன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அரசியலிலிருந்து முற்றாக விலகப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
தனது உடல்நிலை காரணமாகவே விலகும் முடிவுக்கு வந்திருப்பதாக ராமச்சந்திரன் தன் கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் முற்றிலுமாக அரசியலிலிருந்தே ஓய்வு பெறுவதாக ராமச்சந்திரன் தனது கடிதத்தில் கூறியிருக்கிறார். அவருக்கு வயது 75. தேமுதிகவின் அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சி பொறுப்புகளிலிருந்தும் தான் விலகுவதாகவும் ராமச்சந்திரன் கூறியிருக்கிறார். விஜயகாந்திற்கும் அவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. சட்டமன்றத்தில் ஒருமுறை தேமுதிகவினர் வெளிநடப்பு செய்த போது ராமச்சந்திரன் அதில் கலந்து கொள்ளவில்லை. முதல்வர் ஜெயலலிதாவை வாழ்த்தியும் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசியிருக்கிறார். பல பிரச்சனைகளில் கட்சி தலைமை தன்னை கலந்து ஆலோசிக்காமலேயே முடிவெடுப்பதாக நண்பர்களிடம் அவர் வருந்துவதாக செய்திகள் உலவின. பன்ருட்டி ராமச்சந்திரன் 6 ஆண்டுகள் கருணாநிதி அமைச்சரவையிலும் பின்னர் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் பணியாற்றினார். சில காலம் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இருந்தார். அவர் தமிழகத்தின் முதிர்ந்த அரசியல்வாதிகளில் ஒருவராக கருதப்படுபவர் அவர். தேமுதிகவை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் 29 இடங்களில் வென்று தலைமை எதிர்க்கட்சி நிலையினை அடைந்தாலும் கூட உட்கட்சி பிரச்சனைகள் காரணமாக ஏற்கனவே 7 உறுப்பினர்கள் ஆளும் அஇஅதிமுகவை சட்டமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் ஆதரித்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் அதிருப்தி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களாகவே கருதப்படுகின்றனர். அவர்கள் கட்சியில் இருந்து விலகவில்லை, விலக்கப்படவும் இல்லை. இப்போது பண்ருட்டி ராமச்சந்திரனின் விலகல் கட்சிக்கு மேலும் ஒரு பின்னடைவாக கருதப்படும் என்கின்றனர் நோக்கர்கள்.
சென்னை செய்தியாளர் டிஎன்கோபாலன். இந்தியாவின் உயர்நீதிமன்ற நீதிபதி போன்ற அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட பதவிகளில் உள்ளவர்களும் மிக முக்கிய பிரமுகர்களுமே சிவப்பு விளக்கு சுழலும் வாகனங்களை பயன்படுத்த முடியும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளும் நகரசபை உறுப்பினர்களும் கூட இதுபோன்ற சிவப்பு விளக்கு பொருத்தப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். சாலைகளில் நிற்காமல் இவர்கள் செல்வதால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. இதுபோன்ற சிவப்பு விளக்கு பொருத்தப்பட்ட வாகனங்கள் ஒரு அதிகார அந்தஸ்தை தருகின்ற ஒரு குறியீடாக பொதுவாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு குறித்து ஓய்வு பெற்ற மத்திய அமைச்சரவை செயலர் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
ஏன்னா ரொம்ப வருஷமா விஐபிஸ்னு பேர் சொல்லிண்டு ரொம்ப பேர் சிகப்பு விளக்கு அப்புறம் நீல விளக்கு வச்சுண்டு, அதனால டிராபிக் டிஸ்ட்ரப்ஷன், ஒரு ஆம்புலன்ஸோ இல்ல ஒரு அர்ஜென்ட் போலீஸ் எமர்ஜென்சி காரோ அது புரியும். ஆனா யாரெல்லாமோ இந்த மாதிரி வச்சுண்டு எம்எல்ஏஸ் எம்பிஸ் ஜில்லா பரிஷத்துல சேர்மன் இவெல்லாம் வச்சுட்டதுனால ரொம்ப பப்ளிக் டிராபிக்ல டிஸ்ட்ரப்ஷன் வந்து கொடுத்தோம். ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் எந்த விஷயத்திலையும் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கு. அநேகமா
அடிப்படை கேள்வி வந்து இதனால என்ன அனுகூலம், ஏன் வந்து உரிமை இல்லாதவர்கள சிவப்பு விளக்கை தங்களது வாகனத்தில் பயன்படுத்த வேண்டும்?
ஒரு காலத்துல பிரிட்டிஷ் இங்க ஆண்டாங்க, அவங்க அதனால லோக்கல் பீப்புளுக்கு மேல தான் அதிகாரம் இருக்கு சொல்லிட்டு அப்ப உள்ள கவர்னர், அப்ப உள்ள வைஸ்ராய், அப்ப உள்ள கவர்னர்ஸ் கவுன்சில் மெம்பர்ஸ், சீனியர் அபிஷியல்ஸ் அவங்க எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனலா ஆம்புலன்ஸோ இல்ல போலீஸ் வெஹிக்கிள் ஓடிண்டு அவசரமா போறதோ அதுக்கு புரியும். ஆனா ஒரு லாயரோ ஒரு ஜட்ஜோ அட்மினிஸ்ட்ரேட்டரோ எதுக்கு வச்சுக்கணும்னு கிளியர் லாஜிக் கிடையாது, ஃபங்க்ஷனல் பர்பஸ் ஒன்றும் கிடையாது. ஸ்டேட்ல கவர்னரோ டெல்லியில பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ ரொம்ப ஹை டிக்னிட்டரி, அதனால அவங்க வச்சுக்கலாம்னு சொல்லலாம். இதனால பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி சுப்ரீம் கோர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், பிரஸ்டீஜ். டெமோக்ரஸியில எல்லாரும் ஈக்குவல், ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழேன்னு கிடையாது. கவர்மெண்ட் சர்வன்ஸ், அபிஷியல்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் தவிர பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸும் பிசினஸ் பண்ண போடலாம். இப்போ
எல்லா மாநில அரசாங்கங்களும் இது கடுமையா விதியை பின்பற்றி இதுக்கு ஒரு தடை போட்டிருந்தா இந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காது தானே?
இது மோட்டர் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல அவங்க ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க யாரெல்லாம் எலிஜிபிள் கேட்டகரி சொல்லிட்டு. ஆனா எலிஜிபிள் கேட்டகரிக்கு வெளியிலயும் நிறைய பேர் அவங்க யூஸ் பண்றாங்க, அது தப்பு. இது வரைக்கும் வந்த விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்ல அட்வைசரி மாதிரி யோசிங்கோ பாருங்கோ, அது வந்து தப்பா பண்ணாதீங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஆர்டர் வந்து கொடுத்தோம், அவ்வளவுதான். ஏன்னா ஜெனரலி டிசிப்ளின் இல்ல இந்த விஷயங்கள்ல, அத வந்து ரூலை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு மனசு இல்ல.
இப்போ உங்களுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும் பொழுது இது தவறா பயன்படுத்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க சொல்லுங்க.
ரோட்ல நீங்க போனீங்கன்னா, ஹைவேல போனீங்கன்னா, ரூரல் ஏரியாஸ்ல யூபிலயோ வேற ஏதோ ஸ்டேட்லயோ போனீங்கன்னா, பிளாக்ல வந்து உள்ள பிரமுகோ இல்ல ஒரு முனிசிபல் கவுன்சிலர் அதெல்லாம் போட்டு காமிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் தான் மத்தவங்களை விட சுப்பீரியர் காமிக்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இல்ல. நீங்க எங்க ரோட்ல எங்க போனாலும் ரூரல் ஏரியாஸ்ல போனீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 50-60 பேர் பார்க்கலாம்.
வாகனங்கள்ல சிகப்பு விளக்கை பொருத்தி கொண்டு உரிமை இல்லாதவர்களாம் பயணிப்பது வந்து போக்குவரத்துல மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்துதா?
ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. எப்போ லா இருக்கோ அதை ஃபாலோ பண்ண வேண்டாமா? ஒண்ணு வந்து டிராபிக் சிட்டில டிஸ்டர்ப்ட் ஆறுது, ரெண்டாவது உரிமை இல்லாதவங்கலாம் ரூரல் ஏரியாஸ்ல போய் தன் அத்தாரிட்டியை தப்பா காமிக்கிறாங்க, தான் பெரிய ஆளு காமிச்சுட்டு அவங்க பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க ஸ்டேட்ல கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஹை டிக்னிட்டரிஸ் நீங்க டிஃபைன் பண்ணுங்க, பட் ரொம்ப குறைச்சலா டிஃபைன் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணக்கூடாது பண்ண சொல்றாங்க, சப்மிட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அவங்க யாரு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பேர் கொடுத்தா அது சரி இருக்காது. ரொம்ப லிமிட்டட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஹை டிக்னிட்டரிஸ் ரெண்டு வேர்டு யூஸ் பண்றாங்க. புதுச்சா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்ல லோக் ஆயுக்த் வந்திருக்காங்க, அவங்க ஹை டிக்னிட்டரி, ஆனா கான்ஸ்டியூஷன் அவங்க பேர் இல்லை. ஏன்னா அந்த பொசிஷன் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்றதுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இப்போ
ஓய்வு பெற்ற மத்திய அமைச்சரவை செயலர் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் அடுத்த செவி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் வழங்குபவர் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் செவ்வாய் கிரகம் தொடர்பான புதிய கண்டுபிடிப்பு குறித்த செய்தியை பார்க்கலாம். மைக்ரோப்கள் எனப்படும் நுண்ணுயிர்கள் ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்திருந்தால் அவைகள் வாழ்வதற்கு வேண்டிய சூழ்நிலையை தந்திருக்கக்கூடிய ஒரு வறண்ட ஏரியை செவ்வாய் கிரகத்தில் தற்பொழுது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரும் நாசா நிறுவனத்தின் கியூரியாசிட்டி உலாவி வாகனம் அனுப்பியிருக்கும் புகைப்படங்களும் தகவல்களும் காட்டுவதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிமோலித்தோ ஆட்டோட்ரோப்ஸ் என்கிற இந்த நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கு வெளிச்சம் தேவைப்பட்டிருக்காது என்று கூறும் விஞ்ஞானிகள் அவை பாறைகளையும் கனிமங்களையும் உடைத்து தாம் வாழ தேவைப்படும் சக்தியை பெற்றிருக்கும் என்றும் கூறுகின்றனர். பூமியில் இதுபோன்ற நுண்ணுயிர்கள் பூமிக்கு அடியிலும் குகைகளிலும் கடல்களின் ஆழ்பரப்பிலும் காணப்படுகின்றன. கேல் கிரேட்டர் என்று அழைக்கப்படும் இந்த பண்டைய ஏரி பூமியில் இருந்திருக்கக்கூடியதைப் போன்ற ஒரு ஏரிதான் என்றும் விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். செவ்வாய் கிரகத்தின் பாறைகளை பூமிக்கு கொண்டு வந்து ஆராயாமலேயே முதன்முறையாக அங்கு வைத்தே அவைகளின் வயதையும் அவர்கள் கணித்திருக்கிறார்கள். இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செவ்வாய் கிரகத்தின் பாறைகளின் வயது 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள். அடுத்து, கடந்த வாரம் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒரு செய்தி குறித்த செவ்வி ஒன்று. மிக்ஸ்கென் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் செய்த ஒரு ஆய்வின் முடிவில் பாலியல் இச்சை தூண்டப்பட்டு ஆனால் பாலியல் கலவியில் ஈடுபட முடியாமல் போன ஆண் ஈக்களின் ஆயுள் காலம் 40% குறைவதாக தெரிவித்திருந்தனர் என்பது குறித்த செய்தியை சென்ற வார அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். ஈக்களின் ஆயுளை பாதிக்கும் இந்த பாலியல் உணர்வு மனிதர்களுக்கும் பொருந்துமா என்று சென்னையில் இருக்கும் பிரபல பாலியல் மருத்துவர் நாராயண ரெட்டி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பொருந்தும். ஏன்னா ஏற்கனவே இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஒரு மனிதன் ரெகுலரா செக்ஸ் வச்சிருந்தா அவங்க ஆயுவு நீடிக்கன்னு சொல்லிட்டு உறுதியாக ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க.
எப்படி வந்து ஒரு மனிதர்கள் அல்லது மனிதர்கள் உள்ளிட்ட மற்ற விலங்குகள் கூட தொடர்ந்து முறையான பாலியல் உறவில் ஈடுபட்டால் அது வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துது, அதன் மூலமாக அவங்க ஆயுள் எப்படி வந்து நீடிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க?
ஆராய்ச்சியில் என்ன தெரிஞ்சதுன்னா அதிகம் கம்மி கிடையாது, ஒரு ரெகுலாரிட்டி இருக்கணும், அதாவது தொடர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி ரெகுலராக செக்ஸில் ஈடுபடுறவங்களுக்கு நிறைய பல நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லி ஆய்வில் ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு. முதல்ல வந்து நான் சொன்ன அந்த ஆய்வு நீடிக்கும்னு சொல்லிட்டு, அது எப்படி நீடிக்கும்னா மற்றபடி உடல் நலம் வந்து நல்லபடி ஆகி அந்த பெனிஃபிட்னாலே ஆய்வு நீடிக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனிதன் ரெகுலரா செக்ஸ்ல ஈடுபடுறப்போ அவருடைய இதயத்துக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கிடைக்குது. ஏன்னா ஒரு ஆக்ட் ஆஃப் இன்டர் கோர்ஸ், அதாவது ஒரு முறை செக்ஸ்ல ஈடுபட்டா நீங்க சொன்ன மாதிரி முறைப்படி தான், நான் முறையேற்ற உறவை பத்தி சொல்லல, முறைப்படி ஈடுபட்ட ஒரு கணவனும் மனைவியும் அப்ப ரிலாக்ஸ் இருக்கிறப்போ ஒரு ஆக்ட் ஆஃப் இன்டர் கோர்ஸ் 200 கலோரி ஸ்பெண்ட் பண்றோம். இந்த 200 கலோரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு பார்க்கல வந்து ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் அல்லது ட்ரெட்மில்ல 15 நிமிஷம் நடக்கணும். இந்த பெனிஃபிட் வந்து கேலரி குறைவு வந்து ஒரு செக்ஷுவல் செயல்பாடு பண்றப்ப நமக்கு கிடைக்கிது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஹார்ட்டோடைய வேகம் அதிகமாகி கார்டியாக் ஸ்டேட்டஸோடைய ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கு. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்தாலும் மற்றபடி உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ் வர்றப்போ அந்த நம்மளுடைய இதயம் வந்து அது தாங்கக்கூடிய ஒரு திறமை அதுக்கு உருவாக்கப்படுது. இப்போ என்டார்ஃபின்ஸ் சொல்லும், என்டார்ஃபின்றது வந்து ஒரு ஒரு ரசாயனம். செக்ஸ்ல ஈடுபடுறப்ப உடம்புல இந்த என்டார்ஃபின் ரசாயனம் ரிலீஸ் ஆகுது. இந்த என்டார்ஃபினுக்கு என்ன வேலைன்னா நம்ம உடம்பு இருக்க வலி குறைச்சி ஒரு நல்லபடியா ஒரு வெல்பீயிங் ஃபீலிங்கோட நம்ம இருக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஆகையினாலதான் இப்ப தற்கொலை பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து ரெகுலரா செக்ஸ் வச்சுக்கிற மனிதர்கள் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப மன அழுத்தம் இருக்கு இல்லையா, டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷனுடைய எண்ணிக்கை கூட அளவு அது ரெகுலரா செக்ஸ் தொடர வச்சுக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லி அதையும் மருத்துவ ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க.
பாலியல் மருத்துவர் நாராயண ரெட்டி. நேயர்களே, அவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை நீங்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
பல்லின தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலான ஞாபகார்த்த பிரார்த்தனைகள் கொட்டும் மழையிலும் சோவேட்டாவில் நடந்து முடிந்திருக்கின்றது. வங்கதேசத்தில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட அரசியல் தலைவர் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் தூக்கிலிடப்படுகின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.